السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، وصلى الله وسلم على خير خلقه نبيه محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அல்லாஹ்வே, பயன் தரக்கூடிய கல்வியையும் உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தையும் உன் அச்சத்தால் அழக்கூடிய கண்களையும் உன்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆக்களையும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது ஈமானை பாதுகாத்து அருள்வானாக. எந்த இஸ்லாமை அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு கொடுத்தானோ, நபிமார்களுக்கு கொடுத்தானோ, அந்த இஸ்லாமை முழுமையாக கோணல் இல்லாமல், சருகுதல் இல்லாமல், வழிகேடு இல்லாமல் பின்பற்றக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியிலிருந்து குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற அந்த பகுதியை நாம் படித்து வருகின்றோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது சஹீஹிலே மார்க்க சட்டங்களையும் குர்ஆனின் விளக்கங்களையும் முந்திய நபிமார்களின் செய்திகளையும் ஹதீஸிலிருந்து பதிவு செய்து கொண்டு வருகின்ற மிகச் சரியான ஹதீஸ் நூலாகிய அந்த சஹீஹிலே இறுதியில் ஒரு பகுதியை அமைக்கிறார்கள். அந்த நூலை முடிப்பதற்கு முன்பாக, சஹீஹுல் புகாரியை முடிப்பதற்கு முன்பாக ஒரு நூலை, ஒரு பகுதியை அவர்கள் அமைக்கிறார்கள். அதற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள், குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பது. ஏன் இப்படி ஒரு பகுதியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அமைக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு நான்கு அல்லது ஐந்து காரணங்களை நாம் உங்களுக்கு நேற்றைய அமர்வின் தொடக்கத்திலே கூறினோம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு ஏற்படும் போது அதை இடையிடையே ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்போம். இப்போது பாடத்திற்குள்ளே நாம் செல்வோம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், யாரெல்லாம் தன்னை முஸ்லிம் என்று சொல்கிறார்களோ, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஷஹாதாவை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் தன்னை நுழைத்துக் கொள்கிறாரோ, அவருக்கு அல்லாஹுவின் மீது சில நம்பிக்கை வர வேண்டும், ரசூலின் மீது சில நம்பிக்கை வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அவருடைய ஷஹாதா ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுவை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் தன்னை, என்னை படைத்தவன், என்னை பரிபாலிப்பவன் என்ற நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது ஏற்பட வேண்டும். இரண்டாவது, அல்லாஹுவிற்கு அழகிய பண்புகள், அல்லாஹுவிற்கு அழகிய குணங்கள் இருக்கின்றன. அவனுக்கு தனித்துவம் மிக்க, வேறு ஓமை கூற முடியாத செயல்கள் இருக்கின்றன என்ற நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹுதான் நான் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் தகுதியானவன் என்ற நம்பிக்கை வர வேண்டும். புரியுதுங்களா? அல்லாஹுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஷஹாதா சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுவின் மீது இந்த நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அல்லாஹ் எனது ரப்பு, என்னுடைய ஹாலிக், அல்லாஹ் எனது மாலிக், அல்லாஹுவிற்கு அழகிய பண்புகள் இருக்கின்றன. அவன் தன்னை எப்படி வர்ணிக்கிறானோ அதற்கு அவன் தகுதியானவன். அல்லாஹு தாலாதான் என்னுடைய மஹ்பூத், எனது வணக்க வழிபாடுகளை எல்லாம் அவனுக்குத்தான் நான் பரிசுத்தமாக செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும். இது அடிப்படை நம்பிக்கை. அடுத்து இந்த நம்பிக்கையை தொடர்ந்து சில விளக்கங்கள் இருக்கின்றன. இந்த மூன்று நம்பிக்கை சரியாக இருக்குமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்துள்ள விஷயங்கள் எல்லாம் சரியாக வரும் அல்லாஹுவின் தொடர்பாக. அடுத்து, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் தூதரின் மீது அவனுக்கு சில நம்பிக்கை வர வேண்டும். புரியுதுங்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட உண்மையான தூதர் என்று சாட்சி சொல்லும் பொழுது அவர் தனது தூது செய்தியில் உண்மைதான் கூறுவார், பொய் கூற மாட்டார். கவனமா கேளுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தூது செய்தியிலே உண்மைதான் சொல்வார்கள், அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்ற நம்பிக்கை ரசூலுல்லாவின் மீது வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேசாதவர்கள். அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தியை மறைக்காமல், கூடுதல் குறைவு இல்லாமல் அப்படியே எடுத்துச் சொல்பவர்கள் என்ற நம்பிக்கை ரசூலுல்லாவின் மீது வர வேண்டும். அந்த நம்பிக்கையிலே அணு அளவு சந்தேகம் இருந்தாலும் சரி, அது குஃப்ரிலே சென்றுவிடும். அல்லாஹ்வை எவ்வளவோ உயர்வாக மதிக்கிறான், ஆனால் ரசூலுல்லாவின் விஷயத்திலே சந்தேகம் இருக்குமே ஆனால் அவனுடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கட்டளை இட்டார்களோ அந்த கட்டளை ஏற்று நடக்க வேண்டிய கட்டளை. மூன்றாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் தடுத்தார்களோ அந்த தடைகளை விட்டு நாம் விலக வேண்டும். நான்காவது, அல்லாஹுவை வணங்குவதற்குரிய வழி ரசூலுல்லாஹுவால் காண்பிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர்கள் காண்பிக்காத ஒரு வழியில் நாம் அல்லாஹுவை வணங்கக்கூடாது. இந்த நான்கு விதமான நம்பிக்கை அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். இது குர்ஆனிலிருந்து மிக தெளிவாக நாம் படித்துக் கொள்ளக்கூடிய நம்பிக்கை சகோதரர்களே. இப்போது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த அடிப்படையில் தான் அடுத்துள்ள ஹதீஸுகளை நமக்கு பதிய வைத்துக் கொண்டே செல்கிறார்கள். இப்ப முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, பெரும்பாலானவர்களுக்கு மத்தியிலே, அதிலும் கூட சில கூட்டங்கள் வழிகெடுவார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அப்போது ஒருவன் வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு கட்டிலே சாய்ந்து கொண்டு அவன் சொல்வான், ஹஸ்புனல் குர்ஆன், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் போதும், அதிலே நாங்கள் எதை ஹலாலாக பார்த்தோமோ ஹலாலாக ஏற்றுக்கொள்வோம், எது அதிலே நாங்கள் ஹராமாக கண்டோமோ அதை ஹராமாக்குவோம். அவனுக்கு முன்னால் எனது மொழி, எனது கூற்று சொல்லப்படுமே ஆனால் இதை நீங்கள் விட்டுவிடுங்கள், நமக்கு குர்ஆன் இருக்கிறது போதும் என்று அவர்கள் சொல்வார்கள். அலா வஇன்னி ஊதீதுல் குர்ஆன வமிஸ்லஹு மஅஹு, எனக்கு குர்ஆனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் போன்றதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டம் என்ற அடிப்படையிலே. அப்ப இந்த விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் ஒரு குறைவான எண்ணிக்கைதான். பெரும்பாலானவர்களுக்கு குர்ஆனின் மீது அல்ஹம்துலில்லாஹ் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய சந்தேகம் எங்கே வருகிறது? ஹதீஸ் என்று வரும்போது சந்தேகம் வருகிறது. உங்களுக்கு நேற்று நாம் நான்கு அல்லது ஐந்து ஒரு குரூப்புகளை, பிரிவுகளுடைய கருத்துக்களை சொன்னோமே, அந்த எல்லா குரூப்புகளுடைய அந்த வழிகேடுகளும் எங்கிருந்து உருவானது என்றால் ஹதீஸுகளிலிருந்து. ஹதீஸுகளை அடிப்படையாக வைத்து ஏன் குர்ஆனை தகர்க்க ஆரம்பித்தால் எல்லா முஸ்லிம்களும் அவர்களை தூக்கி எரிந்து விடுவார்கள் என்று அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தால் ஹதீஸுகளின் பெயரில் சந்தேகத்தை உண்டு பண்ணினால், ஹதீஸுகளுடைய விஷயத்திலே குழப்பங்களை உண்டு பண்ணினால் நாம் எங்கேயாவது ஒரு வழியிலே தப்பித்து விடலாம் என்று ஷைத்தானுடைய அந்த போதனை அவர்களுக்கு ஹதீஸுகளில் தான் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளிலேயே இப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடி ஹதீஸினுடைய முக்கியத்துவத்தை, அவர்களுடைய கூற்றுடைய முக்கியத்துவத்தை, அதாவது மார்க்கம் குர்ஆனின்படி அமைக்கப்பட வேண்டும், ஹதீஸின்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி சென்றார்கள். அதில் முதல் ஹதீஸை தான் இப்போது பார்க்க போகிறோம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸை 6731 எண்ணாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புஇஸ்து பி ஜவாமிஇல் கலீம், புஇஸ்து பி ஜவாமிஇல் கலீம், நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஒரு நிறைவான கருத்தை சுருக்கமான வார்த்தையில் சொல்லக்கூடிய ஒரு தெளிவான விளக்கத்தை, ஞானத்தை கொடுக்கப்பட்டவனாக, அதாவது வள 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 வளனு பேசி ஒரு சின்ன கருத்தை சொல்றதுக்கு பதிலா ஒரு விரிவான கருத்தை ஒரு சுருக்கமான வார்த்தையில் சொல்லக்கூடிய சொல்லாற்றலை, வார்த்தை தெளிவு, கருத்து தெளிவை அல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்து என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ் குர்ஆனை குறிக்கிறது, அதாவது குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதை குறிக்கிறது என்று அவர்கள் விளக்கம் சொல்லி இருந்தாலும், பெரும்பாலான அறிஞர்கள் இது குர்ஆனை மட்டும் குறிக்கக்கூடியது அல்ல, இது ஹதீஸையும் குறிக்கக்கூடியது என்ற ஒரு பொதுவான அடிப்படையில் தான் இந்த ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் என்பது அது இலக்கியத்திலும் அதுபோன்று அதனுடைய இஜாஸ் என்ற சொல் நயத்திலும் பிறரை அதுபோன்ற ஒரு அமைப்பில் ஒரு வேதத்தையோ ஒரு வாக்கியத்தையோ கொண்டு வர முடியாது என்ற அடிப்படையில் அது ஒரு நிகரற்றதாக இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மக்களுடைய பேச்சுகளிலே, மனிதர்களுடைய பேச்சுகளில், இலக்கியவாதிகளோ கவிஞர்களோ அல்லது பிரசங்கம் செய்யக்கூடிய பிரசங்கிகளோ இவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிகவும் சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு நிறைவான கருத்தை கொடுக்கக்கூடிய அந்த சொல் நயத்தை, அந்த ஒரு மொழி ஆற்றலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நமது மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள். புஇத்து பி ஜவாமிஇல் கலிம், அதாவது ஜாமி என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தை, ஒரு சப்ஜெக்டில் அந்த வார்த்தை சொன்னால் அது தொடர்பான எந்த ஒரு விஷயமும் தவறிவிடாத அளவிற்கு அனைத்தையும் கவர் செய்யக்கூடியது, உள்ளடக்கக்கூடியது, அதுக்கு ஜாமி என்று சொல்வார்கள். அல் கலிம் என்றால் கலிமத்தினுடைய பன்மை, அதாவது அனைத்தையும் உள்ளடக்கி தெளிவான கருத்தை கொடுக்கக்கூடிய சொல் நயத்தோடு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த திறமை, அந்த இல்ம் என்பது இது அல்லாஹு தஆலா அங்கீகரித்து கொடுத்திருக்கிறான். புரியுதுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டது. எதால் புஇஸ்து பி ஜவாமிஇல் கலிம், நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பியதா? அல்லாஹு தஆலா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். பிறகு ஜவாமிஇல் கலிம் என்று சொல்கிறார்கள். இது இதை கொடுத்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று, புஇஸ்து பி ஜவாமிஇல் கலிம். அப்ப இந்த விஷயத்தை கொடுத்ததும் யார்? அல்லாஹு தஆலா. புரியுதுங்களா? அனுப்பியது அல்லாஹு தஆலா. எதை கொண்டு அனுப்பினான்? பி ஜவாமிஇல் கலிம், நிறைவான வார்த்தைகளை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப அந்த நிறைவான வார்த்தைகளை கொண்டு அனுப்பப்பட்டேன் என்றால் அந்த நிறைவான வார்த்தைகள் யார் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது? அல்லாஹின் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அப்ப நீங்க ஹதீஸுடைய கல்வியிலே கொஞ்சம் தொடர்பு வைக்கும் போது பார்க்கலாம், அறிவிப்பாளர்களுடைய வார்த்தைகளுக்கும் சஹாபாக்களுடைய வார்த்தைகளுக்கும் அடுத்து தாபிஈன்களுடைய வார்த்தைக்கும் இடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை கொண்டு போய் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் ஹதீஸை அப்படியே தனியாக கொண்டு வந்து விடலாம். எப்படி மற்ற வாக்கியங்களோடு குர்ஆனுடைய வாக்கியத்தை இணைத்து எழுதினாலும் குர்ஆனுடைய வாக்கியத்தை தனியாக கண்டுபிடிக்க முடியுமோ அதுபோன்று மற்ற மனிதர்களுடைய வாக்கியங்களுக்கு இடையில ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டாலும் ஹதீஸ் கலையோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் ஹதீஸை தனியாக பிரித்து விடலாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலே ஒரு தனித்தன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அப்ப எந்த ஒரு நிறைவான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நபியை அனுப்பி இருக்கிறானோ அந்த நிறைவான வார்த்தையை குர்ஆனுக்கு விளக்கமாக, ஷரியத்திற்கு விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் மார்க்கத்தை நாம் நிறைவு செய்ய முடியாது, மார்க்கத்தில் நாம் நிறைவை அடைய முடியாது. ஆகவேதான் வழிகெடுக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஹதீசுகளிலே சந்தேகங்களை ஏற்படுத்தினார்கள், பல விதத்திலே ஏற்படுத்தினார்கள். உதாரணத்திற்கு முத்தவாத்திர் என்ற ஹதீஸை மட்டும் ஏற்றுக்கொள்வோம், அதிகமான சஹாபாக்கள் அறிவிச்சா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஒரு சில சஹாபாக்கள் அறிவிச்சா ஆகாது, அதுல சந்தேகம் வரலாம் என்று குழப்பினார்கள். ஒரு சில மக்கள் எப்படி குழப்பினார்கள், குர்ஆன் சஹாபாக்கள் காலத்திலேயே ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டது, ஆனால் ஹதீஸ் அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி தான் தொகுக்கப்பட்டது என்று ஹதீஸுகளிலே சந்தேகத்தை கொண்டு வந்தார்களே, சந்தேகத்தை கிளப்பினார்களே. அதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு ஷரியத்தின் மீதுள்ள அவநம்பிக்கை, ஷரியத்தை தகர்க்க வேண்டும் என்ற எண்ணம், ஷரியத்திலே மனைச்சியை நுழைக்க வேண்டும் என்ற எண்ணம், எனவேதான் அவர்கள் ஹதீஸை மறுக்க நினைத்தார்கள், ஹதீஸிலே குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த விஷயத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறார்கள். புஇஸ்து பி ஜவாமிஇல் கலிம், நான் ஒரு நிறைவான வாசகங்களை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில் அல்லாஹ் ரசூலை அனுப்பியிருக்கிறான், குர்ஆனை கொண்டு மட்டுமல்ல அந்த குர்ஆனை விவரித்து சொல்லக்கூடிய ஒரு நிறைவான அழகிய ஞானத்தை கொண்டும் அல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பியிருக்கிறான். அந்த ஞானத்தோடு தான், அந்த நிறைவான வாக்கியங்களோடு தான் ஷரியத்தும் குர்ஆனும் அணுகப்பட வேண்டும். அதை நிராகரித்து விட்டு புறக்கணித்து விட்டு குர்ஆனையோ ஷரியத்தையோ அணுகும் போது அது ரசூலுல்லாஹுவை ஏற்றுக்கொண்டதாக ஆகாது, ரசூலுல்லாஹுவை ஏற்றுக்கொண்டதாக அங்கீகரித்ததாக ஆகாது. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்கிறார்கள், நான் பிஜவாமியில் களிமை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அப்ப நீங்க ரசூல்லாவை ஏத்துப்போம் ஆனா அவங்க வார்த்தையை ஏத்துக்க மாட்டோம் என்று சொன்னால் அப்படி ஒரு நிலைப்பாடு கிடையாது. இப்படி ரசூலுல்லா ஓகேதான், நபியை நாங்க மறுக்கல ஆனா ஹதீஸ மறுக்கிறோம் என்ற இரண்டு வித்தியாசமான நிலைப்பாடு இருக்க முடியாது. நபியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நபி அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர் என்பதை ஏற்றுக்கொண்டால், அவர்கள் சொன்ன ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இரண்டையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அதுதான் நிறைவான ஒரு வாக்கியத்தை கொண்டு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அந்த நிறைவான வாக்கியம் குர்ஆனை விவரிக்கிறது, அந்த நிறைவான வாக்கியம் ஷரியத்தை விவரிக்கிறது, அந்த நிறைவான வாக்கியம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு விளக்கமாக ஞானமாக கொடுக்கப்பட்டது. யுஅல்லி முஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அப்ப அடுத்த ஹதீஸுக்கு போறோம். அடுத்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். முன்னாடி படித்த ஹதீஸுக்கு கொஞ்சம் நெருக்கமானதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா மினல் அம்பியா சொல்கிறார்கள், எவ்வளவு நபிமார்கள் வந்திருந்தார்களோ, எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக ஒரு அத்தாட்சியை கொடுத்திருக்கிறான். அந்த அத்தாட்சியின் அடிப்படையிலே மனிதர்கள் அந்த நபிமார்களை நம்பிக்கை கொண்டார்கள். அப்ப எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொடுத்திருப்பான். நமக்கு அந்த அத்தாட்சி சொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது சொல்லப்படாமல் இருக்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நாம் நபிமார்களை அனுப்பி இருக்கிறோம், சில நபிமார்களை பற்றி நபியே நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், சில நபிமார்களை பற்றி நாம் உமக்கு சொல்லவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே ஒரு மூமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் அனுப்பிய எல்லா நபிமார்களையும், அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் இறக்கிய எல்லா வேதங்களையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று ஈமான் கொண்டிருப்பது ஒரு மூமினுடைய கடமை. அந்த நபிமார்களுடைய பெயர் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, எந்த நபிமார்களுடைய பெயர் குர்ஆனிலே சொல்லப்பட்டு விட்டதோ அந்த நபிமார்களுடைய, அந்த நபிமார்களை அவர்களுடைய பெயர்களோடு அங்கீகரிப்போம். எந்த வேதங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வேதங்களை அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட பெயர்களோடு அங்கீகரிப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் ஆதாரம் அத்தாட்சி, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்திருக்கிறது என்பதை நாம் நம்பிக்கை கொள்வோம். வஹி வராம யாரும் நபியாக ஆக முடியாது. அப்ப அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மக்கள் ஈமானை கொண்டு வந்தார்கள். ஒரு ஒரு அத்தாட்சி, இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அத்தாட்சி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி, அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி, இப்படி பலவிதமான அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான் பல நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை, இப்ப அவர்களுக்கு முஜிசா அற்புதம் என்று சொன்னால், இன்னும் ஹதீஸ் நூல்கள் தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு சஹீஹான ஆதாரப்பூர்வமான அறிவிப்பிலே பதிவான முஜிசாக்கள் அவ்வளவு இருக்கின்றன. மிகப்பெரிய முஜிசாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டார்கள். சந்திரனை பிளந்து காட்டும்படி கூறிய போது அல்லாஹுவின் கட்டளையால் சந்திரனை பிளந்து காட்டினார்கள். இன்னும் பலவித அற்புதங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். ஆனா அந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த காலத்தில் யார் வாழ்ந்தார்களோ, ரசூலுல்லாஹுவை அந்த அற்புதம் நிகழ்த்தும் போது யார் பார்த்தார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக, நபியின் உண்மைக்கு ஒரு சாட்சியாக இருந்தது. இப்ப முன்னாடி நபிமார்கள் ஒரு பரந்த ஒரு உலகத்திற்கு இறுதி வரை அனுப்பப்படவில்லை. எனவே அவங்களுக்கு அந்த வெளிப்படையான மோஜிசா கொடுக்கப்பட்டப்ப அதுவே அவர்களுக்கு நிறைவாக இருந்தது. அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு ஹிஸ்ஸி உணரப்படும்படியான ஒரு மோஜிசா மட்டும் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தால் அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி வர்றவங்க அவர்களை நம்பிக்கை கொள்வதற்கு ஆதாரம் இல்லாமல் போயிருக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வரை வரக்கூடிய மக்களுக்கு, இந்த பரந்த உலகத்தில் இறுதி வரை வரக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சியாக, நபியின் உண்மையின் அத்தாட்சியாக அமைய வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மொஜிசாவை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மொஜிசா இதற்கு முந்தைய நபிமார்கள் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை. அது என்ன மொஜிசா? குர்ஆன் என்ற மொஜிசாவை அல்லாஹ் கொடுக்கிறான். வஹி, அதை அல்லாஹு தஆலா செய்தியாக ஆக்கிவிட்டான். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஇன்னமா கான அல்லதீ ஊதீது, எனக்கு கொடுக்கப்பட்டதோ, அதாவது விசேஷமாக மிகப்பெரிய அத்தாட்சியாக நிறைய கொடுக்கப்பட்டிருக்கலாம், எனக்கு கொடுக்கப்பட்டதோ என்று எதை சொல்கிறார்கள்? மிகப்பெரிய நிரந்தரமான அழியாத ஒரு அத்தாட்சியாக எதுவென்றால் வஹியன் அவுஹாஹுல்லாஹு இலைய, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வஹி என்று சொல்கிறார்கள். இங்கே கவனமாக கேளுங்க சகோதரர்களே, இந்த ஒரு விஷயத்திலே உங்களுக்கும் எனக்கும் தெளிவு கிடைத்து விடுமையானால், உம்மத்துக்கு தெளிவு கிடைத்து விடுமையானால் நிறைய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும். புரியுதுங்களா? இந்த குழப்பத்தில் நீடித்துக் கொண்டிருக்கின்ற வரை தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல இந்த குழப்பத்துக்கு தெளிவு வேணும். அது என்ன தெளிவு? குழப்பம் என்ன? அதாவது குர்ஆன் வஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே பேசுறாங்களே, இதுவும் வஹிதானா? புரியுதா என்று நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சஹாபாக்கள் காலத்திலிருந்து நேரிய கொள்கையை பின்பற்றி வந்த எந்த அறிஞருக்கும் இடையிலே இரண்டு கருத்து இருக்கவில்லை, சமீபத்திய சில காலத்தில் நிகழ்ந்ததை தவிர. நீங்கள் தாபிஈன்கள் காலத்திலே இஸ்லாமிய ஷரியா சட்டம் வகுத்து பாடம் பாடமாக, தொழுகையின் பாடம், நோன்பின் பாடம், ஜக்காத்தின் பாடம் என்று பாடங்களாக எழுதப்பட்ட காலத்திலேயே அதற்கு உசூல், ஃபிக்ஹ் என்ற அந்த சட்ட துறைக்கு உசூல் அடிப்படை, எப்படி ஹதீஸிலிருந்து ஆயத்திலிருந்து ஃபிக்ஹ் என்ற அந்த சட்ட நுணுக்கங்களை எடுக்க வேண்டும் என்பதற்கு உசூல்களை அவர்கள் அமைத்தார்கள். அப்படி அமைக்கும் போது மாற்று கருத்து இல்லாமல் எல்லா அறிஞர்களும் எழுதிய வார்த்தை என்னவென்றால், வஹி இரண்டு வகைப்படும். கவனமாக கேளுங்க, வஹி இரண்டு வகைப்படும். ஒன்று, நாம் தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலும் நன்மையை நாடி ஓதப்படக்கூடிய வசனங்கள், அதாவது குர்ஆன். இரண்டாவது வஹி கைர மத்லு. ஒன்று வஹி மத்லு, சொல்லுங்கள் வஹி மத்லு. இரண்டாவது வஹி கைர மத்லு. வஹி மத்லு என்றால் தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலும் நன்மையை நாடி அந்த வசனங்கள் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கும் குர்ஆன். இப்ப ஒரு எழுத்து ஓதுனா பத்து நன்மை, இது வஹிய மத்லு, அதாவது குர்ஆன். வஹியின் இரண்டாவது வகை கைர மத்லு, அதாவது முந்திய வகை ஓதப்பட்டதை போன்று அது ஓதப்படாது, தொழுகையில ஓத முடியாது. ஹதீஸ தொழுகைக்கு வெளியில ஹதீசினுடைய அர்த்தமே தெரியாம சும்மா பரக்கத்துக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சில ஊர்களில் வச்சிருப்பாங்க, வருஷத்துல 40 நாள் உட்கார்ந்து சஹி புகாரி தௌரான்னு சொல்லிட்டு புகாரியில என்ன சொல்லிருக்குங்கிறதெல்லாம் பேச மாட்டாங்க, அந்த அரபியை மட்டும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். காலையில் படிச்சு படிச்சு படிச்சுட்டு 40 நாள் முடிச்சவன கடா வெட்டி பிரியாணி போட்டுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? காயல்பட்டத்தில் இருக்கு, அதெல்லாம் மண்ணத்தில் இருக்கு. 40 நாள் புகாரி சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் மாத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க, படிக்கிற ஹதீஸுக்கு எல்லாத்துக்கும் மாத்தமா இருக்கும், ஆனா பரக்கத்துக்காக ஹதீஸ் இப்படி படிக்க முடியாது. இதுதான் வஹி கைர மத்லு. ஆனா இப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? அப்ப உம்மத்துடைய அறிஞர்களுக்கு மத்தியில ஹதீஸும் வஹிதான் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனா குர்ஆனை போன்று கிடையாது, குர்ஆனுடைய கருத்தும் பாதுகாக்கப்பட்டது, குர்ஆனுடைய வார்த்தையும் பாதுகாக்கப்பட்டது, ஹதீஸ் அப்படி கிடையாது. வார்த்தைகள் அறிவிப்பாளர்கள் கருத்துக்கு ஏற்ப முன்ன பின்ன அவங்க கருத்து வார்த்தைகள் அமைச்சு சொல்லுவாங்க, ஆனால் கருத்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததாக இருக்கும். சஹிஹான ஹதீஸில் அதனுடைய கருத்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியாக இறக்கப்பட்டது, வார்த்தைகள் குரான் மாதிரி கிடையாது. அறிவிப்பாளர்கள் முன்ன பின்ன சொல்லுவாங்க, ஒரு தடவை ஒரு ஹதீஸ முழுசா சொல்லுவாங்க, ஒரு தடவை பாதி சொல்லுவாங்க, ஒரு தடவை அதிலிருந்து நடு வார்த்தையை மட்டும் எடுத்து சொல்லுவாங்க. புரியுதா? குரான் ஆயத்தில் அப்படி செய்ய முடியாது. ஒரு சூரானா ஒரு முழு சூரா. அப்ப இதுதான் உம்மத்துடைய அறிஞர்களுக்கு மத்தியில இருந்தது. அப்ப அதுக்கு பிறகு வேற சில கருத்து வேற்றுமைகள் வந்துச்சேன்னு சொன்னா அந்த வேற சில கருத்து வேற்றுமைகள் வேற விஷயம். ஆனால் ஹதீஸும் வஹிதான் என்பதில் நேர்வழியை சார்ந்து இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்பதை அந்த ஒரு அடிப்படையை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில மாற்று கருத்தே கிடையாது. அப்ப பின்னாடி சில சமீப காலத்துல தான் அந்த முஸ்தஷ்ரிகூன் யூத கிறிஸ்தவர்களுடைய ஒரு கூட்டம் முஸ்லிம்களுக்கு மத்தியில ஹதீஸுகள்ல சந்தேகத்தை உண்டு பண்ணணும் என்ற அடிப்படையில ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு 170 வருஷத்துக்கு முன்னாடியோ தோன்றிய ஒரு கூட்டம் ஏறக்குறைய 60,000 புத்தகங்களை இன்னைக்கு வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு தொகுப்பே அவங்க எதுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்களிடத்தில் ஹதீஸுகளில் சந்தேகத்தை உண்டாக்க வேண்டும். அப்படி அந்த சந்தேகத்துல முதல் சந்தேகம் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னு சொன்னா, ஹதீஸ்ங்கிறது 200 வருஷத்துக்கு பின்னாடி தொகுக்கப்பட்டதுதான், 200 வருஷத்துக்கு பின்னாடி தொகுக்கப்பட்டதுதான், அப்ப ரொம்ப பெரிய குழப்பம்லாம் வந்திருக்கும், மத்தவங்க எல்லாம் ஏதாவது உள்ளார நுழைச்சிருக்கலாம் என்ற ஒரு பெரிய சந்தேகத்தை கொண்டு வந்து போட்டு ஒட்டுமொத்த உம்மத்தின் மூத்த உம்மத்துகள் யாரு, தபிஈன், தபிஈன் அவங்களுடைய நினைவாற்றல், அவங்களுடைய அந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற அந்த தக்வாலேயே அடிபட்டு அல்லாஹ் பாதுகாக்கும். இது ஒரு நியாயமான வாதம் கிடையாது. 100 வருஷத்துக்கு பின்னாடி எழுதப்படட்டும், 150 வருஷத்துக்கு பிறகு எழுதப்படட்டும், 200 வருஷத்துக்கு பின்னாடி எழுதப்படட்டும், அதற்கு முன்னால் சரியாக உள்ளங்களிலே பாதுகாக்கப்பட்டிருந்ததா இல்லையா, அதான் பேச்சு. புரியுதுங்களா இல்லையா? மார்க்கத்தை பேணக்கூடிய நம்பத்தகுந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு வாழ்ந்தாங்களா இல்லைன்னா, எல்லாருமே மார்க்கமே இல்லாத அளவுக்கு எல்லாருமே வழிகட்டு போயிட்டாங்களா? அப்படி வழிகட்டு போயிருந்தாங்கன்னா நேர்வழியை நீங்க எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? புரியுதா? அப்ப இது ஒரு நீளமான ஒரு வாதம் கிடையாது. இரண்டாவது, அவர்கள் சொல்வதை போன்றும் கிடையாது. ஹதீஸுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல எழுத வேணாம்னு தடுத்திருந்தவங்க பின்னாடி எழுத அனுமதி கொடுத்தாங்க. அடுத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அந்த இறுதி காலத்திலேயே சஹாபாக்களும் தாபியீன்களும் அங்கங்க அவர்களுக்கு கிடைத்த ஹதீஸுகளை தொகுத்து எழுத ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்? முன்னாடி பயம் என்ன இருந்துச்சு, எழுதி வச்சா எழுதப்பட்ட குரானோடு கலந்து வித்தியாசம் தெரியாம மக்கள் குழம்பிடுவாங்க என்ற பயம் இருந்துச்சு. அபூபக்கர் ரழியல்லாஹு அவங்களுடைய காலத்தில் அந்த பயம் சொல்லுங்க போயிருச்சு. அபூபக்கர் அவங்களுடைய காலத்தில் குரான் முழுமையாக தொகுக்கப்பட்டு அது தனியாக ஆக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு ஹதீஸுகளை எழுதுறதுல சஹாபாக்களும் தடுக்கல, தாபியன்களும் தடுக்கல, மாறாக எழுத கட்டளை இட்டார்கள், எழுதினார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியது வஹிதான் என்ற ஈமான் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் நம்ம பாட ஆரம்பிக்கும் பொழுது 4 நம்பிக்கை ரசூலுல்லாவின் மீது இருக்க வேண்டும் என்று சொன்னதுல முதல் நம்பிக்கை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதையெல்லாம் சொன்னார்களோ அதெல்லாம் உண்மை, அதிலே அவர்கள் உண்மையானவர்கள், பொய்யை கலக்கவில்லை, அந்த செய்தியை கூட்டவில்லை, அந்த செய்தியை குறைக்கவில்லை. புரியுதுங்களா? அது அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, அந்த நம்பிக்கையை ஒரே வார்த்தையில சுருக்கிறதா இருந்த என்ன அர்த்தம்னு சொன்னா, ஹதீஸும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வஹி. முடிஞ்சு. இப்படி நம்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஹதீஸும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வஹி. அப்ப இதுதான் சூரா நஜ்முடைய ஆரம்ப வசனங்கள் உறுதி செய்கின்றன. வன்னஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா. அப்ப அது குர்ஆனுக்கு மட்டும் அங்கே சொல்லப்பட்டதல்ல, குர்ஆனுக்கு விளக்கமாக சொல்லப்பட்ட ஹதீஸுகளும் அங்கே உள்ளடங்கும். ஏன் குர்ஆன் மட்டும் பாதுகாப்பா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்போ அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அது என்ன, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அப்ப அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம சொல்லிட்டாங்க, அல்லாஹ் வேண்மனை இட்டு கட்டிட்டாங்க, அல்லது மார்க்கத்தில் உளறிட்டாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம் என்ன வார்த்தையை சொல்ல போறீங்க? அப்ப மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டாக ஆகிவிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இங்க சொல்றாங்கல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டதோ அல்லாஹ் எனக்கு கொடுத்த வஹி. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு மொஜிசாவை கொடுத்தான், அந்த மொஜிசாவின் அடிப்படையில் மக்கள் ஈமான் கொண்டார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட மொஜிசா வஹி என்று சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு கொடுத்த வஹி என்று சொன்னார்கள். அப்ப இந்த இடத்துல குர்ஆன் என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தவில்லை. என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க? என்ன வார்த்தையா? ஹதீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்த, வஹி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த வஹி என்பதை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள் என்றால், இது விசாலமான கருத்தை கொடுக்கும். குர்ஆன் என்றால் வஹிய மத்லுவை மட்டும் குறிக்கும். வஹி என்று சொல்லப்படும் போது வஹிய மத்லுவையும் குறிக்கும், வஹிய கைர மத்லுவையும் குறிக்கும். அப்ப குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய குர்ஆனும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியாக கொடுக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியாக கொடுக்கப்பட்டது. அப்ப சில நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்திஹாத் செய்திருக்கிறார்கள். கவனமா கேளுங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த ஹதீஸின் மேல உள்ள நம்பகத்தன்மையை சிலர் களைய பார்க்கிறார்கள். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாரியா, அதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஷரியத்தை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள். அப்ப ஷரியத்தில் வரும் பொழுது அதுக்குள்ளார எல்லா விஷயமும் இருக்குது. அப்ப மார்க்கத்தின் ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து ஆய்வு செய்வதும் மார்க்கத்திற்குள்ள உள்ள ஒரு அம்சம். இஜ்திஹாத் என்பது ஷரியத்தினுடைய ஆதார, இஜ்திஹாத் என்பது ஷரியத்தில் உள்ள ஒரு அம்சம். புரியுதுங்களா? அதாவது ஒரு ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து ஒரு விஷயத்துல கருத்து எடுக்கலாமா முடிவு எடுக்கலாமான்னு சொன்னா, முன்னாடி உள்ள ஒரு ஏற்கனவே அறியப்பட்ட ஒரு ஆதாரத்தை வைத்து அதுல என்ன காரணம் இருக்குதோ அந்த காரணத்தை வெளியே எடுத்து இந்த பிரச்சனையில அந்த காரணம் ஃபிட் ஆனுச்சுன்னு சொன்னா அதே தீர்ப்பை இதுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்ப எப்படி உதாரணத்துக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டு போச்சு, மண்டை உடைஞ்சிருச்சு, அவருக்கு தயம செய்யக்கூடாது, நீங்க குளிக்கதான் செய்யணும்னு சொன்ன உடனே அவர் குளிச்சுட்டு மௌத்தா போயிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ரொம்ப சத்தம் போட்டாங்க, கடுமையா கோவப்பட்டாங்க, நீங்க கொலை பண்ணிட்டீங்களேன்னு சொன்னாங்க. அவ்வளவு வருத்தப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இதுல என்ன தெரிகிறது? இப்போ இந்த சம்பவத்திலிருந்து இதே போல ஒருத்தருக்கு இப்ப சாதாரண தண்ணி யூஸ் பண்ணாலோ அல்லது ஏன் சுடு தண்ணியே யூஸ் பண்ணாலோ கையில காயம் இருக்குது, அதுல தண்ணி பட்டுருச்சுன்னு சொன்னா அவருக்கு வந்து நோய் அதிகமாயிடும், காயம் ஆறாது, இன்னும் கொஞ்சம் செப்டிக் ஆகும், அந்த மாதிரி பயம் இருந்தா அப்ப இதுக்கும் அந்த சட்டம் பொருந்துங்கிறத நம்ம எடுக்கலாமா இல்லையா? இந்த மாதிரி இஜ்திஹாத் என்பது ஷரியத்திற்குள் உள்ள ஒரு அம்சம். அது இதுதான் கியாஸ்னு சொல்லுவாங்களே தவிர, கியாஸ்னா ஏதோ குர்ஆன் ஹதீஸ்க்கு அப்பாற்பட்டதுங்கிறது கிடையாது. கியாஸ் என்பது என்னன்னு சொன்னா ஷரியத்தில் உள்ள ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு ஆய்வு செய்வது. இதுக்கு நிறைய விளக்கங்கள். யாரெல்லாம் வெளிப்படையில கியாஸ மறுக்கிறாங்களோ இன்னைக்கு அவங்கதான் அதிகமா கியாஸை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதனால கியாஸ யாரும் மறுக்கவே முடியாது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில நேரங்களிலே இஜ்திஹாத் செய்திருக்கிறார்கள். கவனிச்சீங்களா? சில நேரங்களில் அந்த இஜ்திஹாத் அல்லாஹ்வுக்கு அல்லாவின் பார்வையில் அது தவறாக இருக்கும் போது உடனே அல்லாஹ் திருத்திடுவான். நமக்கு அந்த கேரண்டி கிடையாது, ஏன்னா நமக்கு வகி கிடையாது. புரியுதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை கவுலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை நம்ம எடுத்துக்கொண்டே வரோம். சில நேரங்களில் சில கவுலுகளை அல்லது சில செயல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அது இஜ்திஹாதின் அடிப்படையிலே. அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இப்ப ரெண்டு விதமான நிலைப்பாடு இருக்கும், ஹாலத்து இருக்கும். ஒன்னு, அல்லாஹ் அதை அங்கீகரிச்சிருவான். கவனமா கேளுங்க, அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டா என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மறுப்பு குர்ஆன்லயும் இருக்காது, ஹதீஸ்லயும் இருக்காது, அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கு மறுப்பு குர்ஆன்லயோ அல்லது ஹதீஸ்லயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நான் முன்னாடி இப்படி சொன்னேன் ஆனா அது கிடையாது இப்படித்தான் என்று ஹதீஸ்லயோ மறுப்பு வந்துருச்சுன்னா, அல்லது சில நேரங்களில் குர்ஆன்லயே நேரடியாக மறுப்ப அல்லாஹ் இறக்கியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிச்சிருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த இஜ்திஹாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஜ்திஹாத் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அல்லாஹ் திருத்திட்டான் நபிய. உதாரணத்துக்கு, பத்ர் கைதிகளை உரிமையிடலாமா அல்லது கொல்லலாமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆலோசனை செஞ்சப்ப, இது என்ன ஆலோசனை? இது ஒரு இஜ்திஹாத். புரியுதா? தபூக் போர்ல வராத அந்த முனாஃபிக்குகளுக்கு மன்னிப்பு கொடுக்கிறதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மன்னிப்பு கேட்டு வந்த உடனேயே அல்லாஹ் பொதுவா மன்னிக்க சொல்லியிருக்கிறான், இவங்களையும் மன்னிப்போமே என்று அந்த பொதுவான வசனத்தின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் உடனே அடுத்த வசனம் இருக்கணும், நபியே நீங்க இவங்களை மன்னிச்சிருக்க கூடாது, என்னிடத்திலிருந்து வஹி வரதை நீங்க எதிர்பார்த்திருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப உதாரணத்திற்கு அவங்களே மறுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் முக்கியமான விஷயம். இதை வச்சுதான் பொதுவா எல்லா ஹதீஸ் மேலையும் சந்தேகத்தை கொண்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தப்ப அன்சாரிகள் விவசாயிகளா இருந்தாங்க. அப்ப பேரித்த மரங்களை ஆண் மரம் பெண் மரத்தை சேர்த்து அவங்க கட்டி அவங்க அந்த கனிகளை அதிகமா உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து வந்தாங்க, விவசாயம் அவங்களுக்கு தெரியாது, வியாபாரியா இருந்தவங்க. இது என்னங்க ஒரு புதிய வேலையா இருக்குது, கஷ்டப்பட்டு இப்படி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, உடுங்க அல்ல நாட்டப்படி வருது வர்றது அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே விட்டுவிட்டாங்க. அப்புறம் விவசாயம் வரல, மகசூல் வரல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க இப்படித்தான் காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க சொன்னீங்க நாங்க செய்யல, அதான் பிரச்சனை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களது துன்யா விஷயங்களை நீங்கள் அறிந்தவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தெளிவுபடுத்திட்டாங்க, இது உங்களுடைய விஷயம், நீங்க இதை எப்படி செய்யறீங்களோ செய்யுங்கன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதான் தனது கருத்தை இஜ்திஹாதை நபி அவர்களே மாற்றிக்கொண்டார்கள். இப்படி மாற்றல குரான்லயோ ஹதீஸ்லயோ சொல்லப்படலன்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள்? அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, அது நம்முடைய தீன் சம்பந்தப்பட்ட காரியம்தான், அது நம்முடைய ஆகிரத்து சம்பந்தப்பட்ட காரியம்தான். இனிமே நபித்துவம் முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி நம்ம குர்ஆனை தொடும் பொழுது ஹதீஸ் தொடும் பொழுது இது துன்யா சம்பந்தப்பட்டதா இருக்குமா, இது தீன் சம்பந்தப்பட்டதா இருக்குமா அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது. புரியல? எப்படி இப்ப ஒரு ஹதீஸ வச்சுக்கிட்டு இல்லங்க இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய துன்யாங்கிற விஷய அடிப்படையில சொல்லியிருக்கிறாங்க, இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது, அந்த மாதிரி பிரிக்கலாமா? அந்த மாதிரி பிரிக்க கூடாது. ஏன்னா அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் தீனை முழுமைப்படுத்தி விட்டான், அங்கீகரித்து விட்டான். எனவே இப்ப நம்ம வந்து ஹதீஸுகளை இப்படி அப்படின்னு சொல்லி பிரிக்க கூடாது. அப்ப இந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்கிறார்கள், வ இன்னமா கானல்லதி ஊதீது வஹ்யன் ஔஹாஹுல்லாஹு இலைய, எனக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதமோ அது வஹி, அல்லாஹ் எனக்கு அது வஹியாக கொடுத்திருக்கிறான். அப்ப நான் ஆதரவு வைக்கிறேன், மற்ற நபிமார்களை விட அதிகமாக மறுமை நாளில் பின்பற்றக்கூடிய உம்மத்துகள் எனக்கு இருப்பார்கள் என்று. அப்ப இந்த ஹதீஸும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மார்க்கத்தின் ஆதாரம், அதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வஹி என்பதை தெளிவாக கூறுகிறது. அடுத்து பாருங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கிதாபுல் இஃத்திஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னா இதுக்குள்ளார நிறைய பாடங்களை அமைச்சுக்கிட்டே போவாங்க. அந்த ஹதீஸுகளுக்கு ஏற்பவும் நம்ம எதை கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படைக்கு ஏற்பவும் தலைப்புகளை மாற்றிக்கொண்டே போவாங்க, கருத்து ஒன்னா தான் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இப்போ இந்த பாடத்துக்கு பாபுல் இஃத்திதா பி சுனனி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவது என்று பாட அமைக்கிறாங்க. கவனமா கேளுங்க, பாடத்தின் தலைப்பு என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவது. இப்ப இத்திதா என்ற வார்த்தையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்ப ஒவ்வொரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவை கொண்டு அவன் திருப்தி அடைய வேண்டும், தன்னுடைய ரப்பாக, தன்னுடைய இலாகாக. ரசூலை கொண்டு அவன் திருப்தி அடைய வேண்டும், தன்னுடைய ரசூலாக. இஸ்லாமை கொண்டு அவன் திருப்தி அடைய வேண்டும், இஸ்லாமை தன்னுடைய தீனாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த தீனை இஸ்லாமை பின்பற்றுவது என்றால் வெறும் ரசூலை பின்பற்றுவது மட்டுமல்ல, அந்த சட்டத்தை திருப்தி கொண்ட நிலையிலே பின்பற்றுவது. வேண்டா வெறுப்புல பின்பற்றினாலும் நன்மை கிடைக்காது. எப்படி? தொழுகைக்கு வரும் பொழுது அல்லது எந்த ஒரு சுண்ணத்தை நீங்க செஞ்சாலும் சரிதான், அந்த சுண்ணத்தை எப்படி செய்ய வேண்டும்? விருப்போடு செய்ய வேண்டும், ஆசையோடு செய்ய வேண்டும், முகப்பத்தோடு செய்ய வேண்டும், அதை திருப்தி கொண்ட நிலையிலே செய்ய வேண்டும். அதை தவிர எதுவும் மனித குலத்திற்கு உகந்ததல்ல, நிறைவானதல்ல, நீதமானதல்ல, ஏற்றதல்ல என்ற நம்பிக்கையோடு அதை பின்பற்ற வேண்டும். அதுக்குதான் யுக்திதா. முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு பேர் என்ன? இப்திதா என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தான் எதன் மேல நாம் வைக்கணுங்கிறாங்க, சுன்னத்துகளின் மீது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துகளின் மீது நாம் வைக்க வேண்டும். இப்ப இப்படி பாட அமைச்சிட்டு அந்த தலைப்புக்கு கீழே உள்ளார ஹதீஸ கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை எழுதுறாங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனம். சரியா, இந்த வசனத்துக்கு சஹாபாக்களுடைய அந்த அமைப்பிலும் தாபிஈன்களுடைய அமைப்பிலும் செல்லும் போதுதான் நீங்க சரியான கருத்தையே அர்த்தத்தையே கொடுக்க முடியும். இல்லைனா குர்ஆன் வசனத்துக்கு அர்த்தம் கொடுக்க முடியாம போயிடும். என்ன வசனம்? வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அப்ப இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகிறான், நீங்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், கேளுங்கள். அந்த பிரார்த்தனை என்ன? அல்லாஹுவே, அல்லாஹுவே எங்களை தக்வா உள்ளவர்களுக்கு, முத்தகின் தக்வா உள்ளவர்களுக்கு, இறை அச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டிகளாக, இமாமாக, அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கு. நமக்கு தான் குர்ஆன் ஹதீஸ் இமாமா இருக்கும் பொழுது அப்புறம் எதுக்கு மனிதர்கள் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த ஆயத்தை என்ன செய்யறது? அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? உங்களில் ஒவ்வொருவரும் இப்படி துஆ கேட்க வேண்டும், நான் உங்களில் ஒவ்வொருவரையும் ஒரு இமாமாக ஆக்க வேண்டும். இமாம் என்றால் என்ன? கைபிடித்து பாதுகாட்டி வழிநடத்தி செல்லக்கூடியவர். எதுக்குள்ள இமாம்? வேற துன்யாவுக்குள்ள இமாம் இல்ல, தீனுக்குள்ள இமாமா. ஏன் அல்லாஹ் சொல்வது? லில் முத்தகீன, தக்வாவுடையவர்களுக்கு, தக்வாவை காட்டுவதற்கு, தீனை காட்டுவதற்கு, அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்பிக்கக்கூடிய தக்வாவுடைய பாதையை காட்டுவதற்குரிய இமாம்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வை அப்படின்னு சொன்னா உம்மத்துல ஒவ்வொருவரும் இமாம்னா ஒவ்வொரு மதுஹபா அப்படி ஆகிறது. அப்ப ஒவ்வொருவரும் இமாம் சொன்னா அப்புறம் எதுக்கு குர்ஆன் இப்படி விளங்குறது? இல்லை, இந்த ஆயத்துக்கு பாருங்க, இதுக்குதான் கண்ணியத்திற்குரியவர்களே அரபி மொழியை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அது என்ன அர்த்தத்திலே வசனம் வசனத்திலே பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிய வேண்டும். அப்ப இந்த கருத்துக்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். பாருங்கள், அயின் நக்ததி பிமன் கப்லனா வயத்ததி பினா மம்பாதனா. முதல்ல இதுக்கு சுருக்கமா நான் அர்த்தம் சொல்லிடுறேன், அப்புறம் விரிவா உங்களுக்கு சொல்லும் போது புரியும். அயிம்மதன் நக்ததி பிமன் கப்லனா வயத்ததி பினா மம்பாதனா. அல்லாஹுவே எங்களை நீ இமாம்களாக ஆக்கு, நாங்கள் எங்களுக்கு முன் சென்றவர்களை, நாங்கள் எங்களுக்கு முன் சென்றவர்களை பின்பற்றுவோம், எங்களுக்கு பின்னால் வருபவர்கள் எங்களை பின்பற்றுவார்கள். நாங்கள் எங்களுக்கு முன்னால் சென்ற, ஈமான் கொண்டு எங்களுக்கு முன்னால் சென்றவர்களை நாங்கள் பின்பற்றுவோம். ஏன்னா அவங்க துஆ செஞ்சிருக்காங்கல்ல, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. நாங்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய, எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்கள் சந்ததிகள், எங்கள் தலைமுறையினர் எங்களை பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை ஒரு அப்படிப்பட்ட ஒரு இமாமாக ஆக்கு. அதுவும் வெறும் தலைமுறையினர், அடுத்த சந்ததியினர் என்று சொல்லல, முத்தகீன் தக்குவாவுடையவர்களுக்கு இமாமாக ஆக்கு. அப்ப தக்குவா உடையவர்களுக்கு, உதாரணத்துக்கு ஒரு ராணுவத்திற்கு வழிநடத்த வேண்டும் என்றால் வழிநடத்தக்கூடியவர் அவர் ஒரு கேப்டனா ராணுவ தளபதியா தான் இருக்கணும், ராணுவத்துக்கு அந்த போர் பயிற்சி பெற்றவரா தான் இருக்கணும், அப்படித்தான. இப்ப ஆசிரியர்களுக்கு எல்லாம் ஆசிரியர்னா படிக்காத ஒருத்தரையா சொல்லுவாங்க? புரியுதா இல்லையா? ஆசிரியர்களுக்கு எல்லாம் ஆசிரியர்னா அந்த ஆசிரியர்களுக்கு எல்லாம் கல்வி கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அவர்களின் சந்தேகங்களை நீக்கக்கூடிய அளவுக்கு இவர்கிட்ட இருந்தாதான் இவர் ஒரு பெரிய ப்ரொஃபசர், ப்ரொஃபசருக்கு எல்லாம் ப்ரொஃபசர் சொல்லுவாங்க. இல்லைன்னா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப தக்குவா உள்ளவர்களுக்கு வழிகாட்டிகளாக ஆக்குன்னு சொன்னா அப்ப எங்களை ரொம்ப தக்குவா உடையவர்களாக ஆக்கு நீனு. எப்படி எங்களை ரொம்ப தக்குவாவுடையவர்கள், தக்குவாவுடையவர்களுக்கு வழிகாட்டிகளாக நாங்கள் ஆகக்கூடிய அளவிற்கு எங்களது தக்குவாவை அதிகப்படுத்து. அப்ப தக்குவா என்பது எப்படி, நமக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க பாருங்க மார்க்கத்தில், அவர்களை பார்த்து நாம் படித்திருக்க வேண்டும். அப்ப இந்த மார்க்கம் என்பது, கவனமா கேளுங்க, உள்ளார போறோம், இந்த மார்க்கம் என்பது வெறும் எழுதப்பட்ட எழுத்துக்களை கொண்டும் நிறைவடைந்தது அல்ல, வெறும் எழுதப்பட்ட வசனங்களை மட்டும் கொண்டு நிறைவடைந்ததல்ல, மாறாக அந்த எழுதப்பட்ட வசனங்கள் எழுதப்பட்ட ஹதீஸுகளை வாழ்க்கையில் பின்பற்றிய இறையச்சம் கொண்டவர்களை கொண்டும் இந்த மார்க்கம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை பார்ப்பது, அவர்களின் செயல்களை பார்ப்பது, இதுவும் மார்க்கத்திற்குள் அடங்கும், இதுவும் மார்க்கத்திற்குள் அடங்கும். இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு கொஞ்சம் தெளிவா போவோம். இப்ப அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கறான், அந்த குழந்தை அப்படியே பெருசா வருது, 5 வயசுக்கு வருது. இப்ப அந்த குழந்தைய பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போறீங்க, தொழுவுறீங்க. இப்ப அந்த குழந்தைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க, அந்த குழந்தை என்ன செய்யும், நான் எப்படி தொழுகிறோனோ அப்படி தொழுங்க நீங்க சொல்லுவீங்க, சரியா இல்லையா? அந்த குழந்தை ஒவ்வொரு வேலையை செய்யும் பொழுதும் இப்படி பார்க்கும், எப்படி பார்க்கும், அது இப்படி பார்க்கும், அத்தா இப்படி தூக்குனாரா, இது வரைக்கும் தூக்கும், இங்க தூக்குனாரா, இது வரைக்கும் தூக்கும், இங்க கட்டினாரா, இது அங்க கட்டும், கீழே கட்டினாரா, கீழே கட்டும், நீங்க என்னென்ன செய்றீங்களோ அவருடைய பக்கத்துல பார்த்துக்கிட்டே இருக்கும், நீங்க செய்யறதெல்லாம் பார்த்து அதே போல தொழுகும், சரியா இல்லையா? சரி, இன்னும் கொஞ்சம் போங்கண்ண. இப்ப ஒருத்தருக்கு போய் நீங்க கலிமா சொல்லி தரீங்க, அவரை இஸ்லாமுக்கு கொண்டு வரீங்க, அவரை பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, என்னை பார்த்து நான் எப்படி தொழுகிறோம், அப்படி தொழுங்க, அங்க போங்க, அங்க போங்க, புகாரி டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதுல தொழுகை பாடம் இருக்கு, படிச்சுக்குங்க, நீங்க தொழுதுன்னு சொல்லுவீங்களா? யாராவது ஒரு தாய் அப்படி சொல்லுவாரா? நோம்பு மாசத்துல அங்க போங்க, புகாரி அங்க வச்சிருக்காங்க, அதுல நோம்பு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல முஸ்லீம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல திருமதி இருக்கு, அதுக்கு பக்கத்துல அபுதாவது இருக்கு, அந்த நோம்பு பாடத்தை அதுல எல்லாத்தையும் படிச்சிருங்க, அப்புறமா நோம்பு வைங்கன்னா 2 ரமதான் போயிடும். அவருக்கு என்ன செய்யறோம், அவரை சமுதாயத்தில் இணைத்துக் கொண்டு நாங்க எப்படி செய்யறோமோ அப்படியே நீங்களும் செய்யுங்க. புரிஞ்சா இல்லையான்னு தெரியல, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்கணும், எப்படி நம்ம முதல்ல ஒழுங்கான தொழுகையை கற்றுக்கொண்டவர்களாக, ஒழுங்கான நோன்பை செய்பவர்களாக, ஒழுங்கான இபாதத்தை செய்பவர்களாக, சரியானதை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அப்ப நாம் இல்ம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம குரான் ஹதீஸினுடைய சரியான இல்ம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி குரான் ஹதீஸுடைய சரியான இல்ம் இருந்து அதை பேணும் போதுதான் அடுத்து வரக்கூடிய நமது சமுதாயத்திற்கு தக்குவாவிற்கு நாம் வழிகாட்ட முடியும். அது இல்லைன்னு சொன்னா யாரும் பள்ளிவாசலுக்குள்ளார வச்சிருக்கிற குரானை திறந்து பார்த்தோம், ஹதீஸ திறந்து பார்த்தோம், யாரும் இஸ்லாமை பின்பற்ற மாட்டார்கள். இன்றைக்கு பெரும்பாலான அளவு வழிகேடும், அதாவது சீர்கேடு ஏன் பரவிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னா, முஸ்லிம்களே வழி நடத்துபவர்களே வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அதை விட்டு தூரமாகி விட்டார்கள். புரிஞ்ச பிரச்சனை? இப்ப நம்ம நம்முடைய தலைப்புக்கு போறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து இந்த தீனை தக்வாவின் அடிப்படையிலே கூடுதல் குறைவில்லாமல் பின்பற்றக்கூடிய ஒரு உம்மத்தை, ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும், லா தஸாலு தாயிஃபத்தின் மின் உம்மத்தி காயிமத்தன் அலல் ஹக்கி, உலகத்தில் யாருமே சத்தியமே தெரிய முடியாத அளவுக்கு குழப்பம் அடைஞ்சு போயிருச்சு என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தவே மாட்டான். அவங்களுடைய வேலை என்னவாக இருக்கும் என்றால், இந்த மார்க்கத்தில் யாரெல்லாம் அதிகப்படுத்துறாங்களோ அல்லது இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் குழப்புறாங்களோ அவர்களுடைய குழப்பங்களை நீக்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்ப இந்த ஹதீஸ், இந்த வசனத்திற்கு விளக்கமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கூற்றை, அதாவது சஹாபாக்கள் தாபியினிடமிருந்து இந்த குரான் வசனத்திற்குரிய விளக்கத்தை எழுதிவிட்டு என்ன சொல்ல வருகிறார்கள், முதல்ல அந்த விளக்கத்தை திரும்ப ஒரு தடவை நினைவுக்கு கொண்டு வருவோம். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ், எங்களுக்கு முன் சென்ற இறையச்சம் உள்ளவர்களை நாங்கள் பின்பற்றுபவர்களாக, பார்த்தீங்களா, எங்களுக்கு முன் சென்ற இறையச்சம் உள்ளவர்களை நாங்கள் பின்பற்றுபவர்களாகவும், எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இறையச்சம் உள்ளவர்கள் எங்களை பின்பற்றுபவர்களாகவும் எங்களை ஆக்கிவை. அப்படி அந்த செயின்ல போய்கிட்டே இருந்தாதான் கரெக்டா ரசுல்லா வரைக்கும் போயிட்டு வரும். நீங்க இடையில எங்கேயாவது கட் பண்ணீங்க, இல்ல அவங்க எல்லாம் அப்படியே போயிட்டாங்க, எல்லாருமே தப்பா விளங்கிக்கிட்டாங்க, எல்லாருமே வழிகிட்டு போயிட்டாங்க, யாருக்குமே தெளிவு இல்லாம போச்சு, நாங்க தான் கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னா, அப்ப நிச்சயமா நீங்க குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து அல்லாஹ்வுடைய நோக்கத்தை ஷரியத்துடைய நோக்கத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. மன இச்சையின் அடிப்படையில் எங்கோ ஏதோ குழப்பம் செய்கிறீர்கள். அப்ப சில அழைப்பார்கள், சில அழைப்பாளர்கள் ரொம்ப தெளிவா இந்த விஷயத்தை தங்களது புத்தகங்கள்ல தங்களது பேச்சுகள்ல எழுதுறாங்க. பல குரானுடைய வசனங்களை எழுதும் போதும் பல ஹதீஸுகளை எழுதும் போதும் ஏனோ தெரியவில்லை, இஸ்லாமின் ஆரம்ப காலத்திலிருந்து சஹாபாக்கள் காலம்னு நேரடியா சொல்றதுக்கு ஒரு பயந்துகிட்டு அல்லது அச்ச உணர்வுல ஏனோ தெரியவில்லை, ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த வசனத்திற்கு தவறாகவே அர்த்தம் சொல்லப்பட்டு விட்டது. ஏனோ தெரியவில்லை, ஆரம்ப காலத்திலே இந்த ஹதீஸ் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதுவும் எப்படி ஆரம்ப காலத்திலே இந்த ஹதீஸ் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பலரை கொன்றும் விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த ஆரம்ப காலத்திலிருந்து யார சொல்றாங்க, இந்த வார்த்தை எப்போதும் பயன்படுத்தும் பொழுது ஒன்னு நேரா சொல்லணும், ஆரம்ப காலத்திலிருந்து சொன்னா சஹாபாக்கள் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா முர்த்ததை அவன் முர்த்தத் ஆகிவிட்டான் என்ற அடிப்படையில் கொன்றது யாரு, யாரு கொண்டாங்க, புரியல புரியலையா, யார் தனது மார்க்கத்தை மாற்றினானோ அவனை கொல்லுங்கள். ஹதீஸ், இந்த ஹதீஸை முதல் முதல் அமல் செஞ்சது யாரு, சஹாபாக்கள். யாரு ரசூலுல்லாஹ்வை மறுத்து வெளியே போனாங்களோ, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்களோ, ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, இவர்களை மறுத்து இவர்களை போரிலே கொன்றது யார் செய்தது, இது சஹாபாக்கள். ரெண்டு கருத்து அவங்கள்ட்ட நடக்கல. அப்ப இந்த ஹதீஸ் இப்படி விளங்கி இருக்க கூடாது, இப்படித்தான் விளங்கி இருக்க வேண்டும். ஏனோ ஆரம்ப காலத்திலிருந்து இதை தவறாக புரிந்து கொண்டார்கள், அதன் அடிப்படையில் பல உயிர்களை கொன்று விட்டார்கள் சொன்னா, இது எவ்வளவு பெரிய ஒரு பழி சொல்லை. மார்க்கத்தை புரிவதிலே அவர்களெல்லாம் தோற்று விட்டார்கள், வழி தவறி விட்டார்கள், நம்ம தான் பின்னாடி சரியா புரிஞ்சுக்கிறோம்னு சொல்ல வரக்கூடிய அந்த ஒரு அந்த இல்சாம் என்று சொல்வார்கள், அந்த ஒரு கூற்று இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பழிச்சொல். அப்ப இதுதான் இந்த ஆயத்து மறுக்கிறது. அப்படி இருக்காது, அப்படி கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு முன்னாடி இறையச்சம் உள்ள ஒரு கூட்டம் கண்டிப்பா மார்க்கத்தை பின்பற்றி இருக்கும், அவங்கள பார்த்து நீங்களும் அப்படியே இறையச்சம் உள்ளபடி மார்க்கத்தை பின்பற்றணும். அப்ப சில பேர் உடனே இந்த வசனத்துக்கு நம்ம சொன்ன இந்த கருத்துக்கு இப்படி வழங்கிடக்கூடாது, ஓ அப்ப நீங்க வந்து மூதாதையர்களை பின்பற்றலாம்னு சொல்றீங்களோ, எப்படி அவங்கவுங்க அத்தா அம்மாவை பார்த்து மார்க்கத்தை பின்பற்றுறது சரிதான் சொல்ல வரீங்களா, ஒரு கேள்வி வருமா உங்களுக்கு, வருதா இல்லையா, வந்தா பதில் சொல்லுவோம் இல்லாட்டி போயிடுவோம், என்ன பாக்கல வந்துச்சா, அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா பதில் சொல்லிட்டான், தக்குவா உள்ளவர்களுக்குன்னு சொல்லிட்டான். எப்படி தக்குவா உள்ளவர்களுக்கு வழிகாட்டிகளாக, முன்னால் சென்ற தக்குவா உள்ளவர்களை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக. அப்ப தக்குவாங்கிறது எது, ஜும்பா போட்டு பெரிய தாடி வச்சிருக்கிறது மட்டுமா தக்குவா, அது தக்குவா கிடையாது. கராமத்து காட்டுறது தக்குவாவா, அது தக்குவா கிடையாது. தக்குவா என்பது என்ன, குர்ஆன் சுன்னாவை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்களோ அந்த அடிப்படையிலே தீனை பின்பற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் தக்குவாதாரிகள். புரியுதுங்களா இல்லையா, அதுதான் தக்குவா. எது தக்குவா, இல்ல வெறும் ஆடையை மட்டும் அணிந்து கொள்வதோ அல்லது ஏதாவது சில விசேஷமான சில செயல்களை செய்யறதோ அது தக்குவா கிடையாது. அப்ப இந்த முழுமைய ஆயத்தை பார்க்கும் பொழுது அந்த சந்தேகம் வராது. ஏன், தக்குவா உள்ளவர்களுக்கு வழிகாட்டிகளாக, தக்குவா உள்ளவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக வரும் பொழுது யாரு குரான் ஹதீஸின் அடிப்படையில் சரியா போனாங்களோ அவர்களைத்தான் என்று கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் அப்படிப்பட்ட மக்களை இந்த பூமியில் அல்லாஹ் வைக்காமல் இருக்கவில்லை. பூமி உலகத்தில் எந்த ஒரு பகுதியிலுமே குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடியவங்களே இல்லாத அளவுக்கு தீன் குழம்பி போயிருச்சு. வெறும் புத்தகத்தை பார்த்துதான் எடுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஒன்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், புரிஞ்சுக்கிட்டீங்களா, நாம் அவர்களை அறியாமல் இருக்கலாமே தவிர நமது அறியாமை அப்படி ஒரு கூட்டமே இல்லை என்பதற்கு ஆதாரமாக ஆகிவிடாது. அடுத்து இப்னு அவுன் என்ற தாபிஈ அவர்களுடைய கூற்றையும் இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். தலைப்போட ஒட்டி அப்ப இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறார்கள், தாபிஈன்களுடைய நல்ல கருத்துக்களை பற்றியும் நீங்கள் மார்க்கத்தில் பேசுங்கள். அது ஷரியத்துடைய ஆதாரம் அல்ல, ஷரியத்துடைய ஆதாரம் அல்ல. ஷரியத்தின் விளக்கமாக பேசும் பொழுது, ஷரியத்தை பற்றி பேசும் பொழுது தாபிஈன்களுடைய கூற்றுகளை நாம் எடுத்து சொல்வது நமது கூற்றுகளை குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து நமது ஆய்வு என்று சொல்வதை விட அந்த தாபிஈன்களுடைய கருத்துக்களை சொல்வது மிக ஏற்றமானது, அதுல தப்பே கிடையாது. இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, ஹதீஸ்னு உள்ள வார்த்தையை தவிரங்க, சஹாபி சொன்னாலும் சரி தாபி சொன்னாலும் சரி எடுத்து மொத்தமா தூக்கி குப்பையிலே போட்டுருங்கிறாங்க. இது இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை உண்டாக்கக்கூடியது. தப்சீர் இப்னு கதீரை தூக்கி குப்பையில போடுங்க, இப்படியே சொல்றாங்க. தப்சீர் இப்னு கதீரை தூக்கி குப்பையில போடுங்க, தப்சீர் தபரியை தூக்கி குப்பையில போடுங்க, இருக்கிற அத்தனை தப்சீரையும் தூக்கி குப்பையில போடுங்க, இருக்கிற அத்தனை ஃபிக்ஹ் கிதாபை தூக்கி குப்பையில போடுங்க, அத்தனை லுகா கிதாப் இப்ப அரபின்னு சொன்னா அதுக்கு ஒரு டிக்ஷனரி இருக்கா இல்லையா, குரான் அரபியில இருக்கு, டிக்ஷனரி தேவையா, டிக்ஷனரியும் தேவையில்ல, அதையும் தூக்கி குப்பையில போடுங்க. அப்ப எப்படிப்பா விளங்குறது, நம்ம படிக்கிறோம்ல படிக்கும்போது புரிதல் அது போதும். நாளைக்கு இது எங்க போய் நிக்குமோ தெரியலங்க, இந்த வழிகேடு நல்லா பாதுகாக்கணும். அப்ப அப்துல்லாஹி இப்னு அவுன் என்ற அந்த தாபிஈ அவர்களுடைய கூற்றை இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். அப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுல எவ்வளவு பெரிய ஒரு பேணுதல் உள்ள இமாமுன்னு நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களே ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பது என்ற ஒரு பாடத்துல ஒரு தாபிஈயுடைய கவுலை சொல்லை ஒரு சஹாபியுடைய கவுலை பதிவு செய்து கொண்டு அதற்கு வலு சேர்த்துக் கொண்டு வருகிறார்கள். புரியுதுங்களா, சொல்கிறார்கள் இப்னு அவுன் ரஹிமஹுல்லா, நான் மூன்று விஷயங்களை எனக்கும் விரும்புகிறேன், என் சகோதரர்களுக்கும் விரும்புகிறேன். நான் மூன்று விஷயங்களை எனக்கும் விரும்புகிறேன், என் நண்பர்களுக்கும் விரும்புகிறேன். இந்த சுன்னத்தை, நபியின் இந்த சுன்னாவை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அது பற்றி அவர்கள் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு குர்ஆன், குர்ஆனை நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன். எப்படி, ஐயத்தஃபஹமுஹு, இந்த குர்ஆனுடைய பகுமை விளக்கத்தை மக்கள் தேட வேண்டும். வயஸ்அலு அன்ஹு, அது பற்றிய ஞானத்தை மக்களிடத்தில் அறிஞர்களிடத்தில் கேட்டு அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது வயதுன்னாஸ இல்லா மின் கைரின், மக்களை பிரச்சனை பண்ணாமல், மக்களுக்கு தொந்தரவு தராமல், அவர்களை அவர்களுடைய நன்மையிலே விட்டுவிடுங்கள். மக்களிடத்திலே பேசுவதாக இருந்தால், அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்வதாக இருந்தால் நல்லதை செய்யுங்கள், நல்லதை சொல்லுங்கள், தீமையை சொல்லாதீர்கள், தீமையை செய்யாதீர்கள். நீங்க உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மூன்று விஷயத்தை நான் எனக்காகவும் விரும்புகிறேன், என் சகோதரர்களுக்காகவும் விரும்புகிறேன். ஒன்று என்ன, சுன்னத்தை இல்ம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது பற்றி விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும், அது பற்றி அறிஞர்களிடத்தில் விசாரிக்க வேண்டும். மக்களுக்கு நன்மையை தவிர வேறு விஷயத்தை செய்யாமல் மக்களை தீமையிலிருந்து விட்டுவிட வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை நான் எனக்கு விரும்புகிறேன். அப்ப இது எல்லாத்தையும் பாடத்தில் கொண்டு வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பற்றி பிடிப்பது என்ற இந்த பாடத்தில் இதை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு கடைசியில் ஒரு ஹதீஸ பதிவு செய்யறாங்க பாருங்க. அந்த ஹதீஸ சொல்லி இன்ஷால்லாஹ் முடிப்போம். அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னா, ஷைபா என்ற தோழர் அறிவிக்கின்றார். இவங்க யார் அப்படின்னு சொன்னா, அந்த அப்துத்தாருங்கிற பரம்பரையை சேர்ந்து காபத்துல்லாவை நிர்வகிப்பதற்கு பரிபாலிப்பதற்கு ஒரு உரிமை கொடுத்தாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் பின் ஷைபான்னு சொல்லி வேற யாரும் சாவி அவங்கள்ட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய மகனார் தான் இவர். இவர் அதே போல காபத்துல்லாவை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்பை வகித்துக் கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு தடவை மக்காவுக்கு வந்த போது ஷைபா காபத்துல்லாவுடைய வாசல்ல உட்கார்ந்துருப்பார், ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துருப்பார். என்ன எப்ப ஹாஜிகள் வர்றது போறதெல்லாம் கவனிக்கிறதுக்கு, அவங்களுடைய வேலைகள்லாம் சரியா செய்யப்படுதான்னு கவனிக்கிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஷைபா இடத்துல சொல்றாங்க, எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்னு சொன்னா, காபத்துல்லாக்கு உள்ளார போய் தோண்டி ஐயாமுல் ஜாஹிலியால அதுக்குள்ளார புதைச்சு வச்சிருக்கிறாங்கல்ல, தங்கம் வெள்ளி மற்ற சாமான்கள் எல்லாம் போட்டு புதைச்சாங்கல்ல, அதெல்லாத்தையும் எடுத்து முஸ்லிம்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல. அப்ப அந்த ஷைபா சொல்றாரு, மா அன்த பிஃபாஇலின், உமரே உன்னால் அதை செய்யவே முடியாது அப்படிங்கிறாப்ல. நீ அதை செய்யவும் முடியாது செய்யவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அமீருல் முஃமினீன் உமர், இவர் ஒரு சின்ன சஹாபி, உமர் எவ்வளவு பெரிய சஹாபி, உமர் பாருங்க எடுத்த உடனே அவர் இப்படி சொன்னதற்கு அவங்க அடுத்து கோபமா கேட்கல. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துலதான் இவ்வளவு உறுதியா அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு லிம அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதாங்க கேட்கிறாங்க, ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த ஷைபா சொல்கிறார் பாருங்கள், உனது இரண்டு தோழர்கள் அதை செய்யவில்லை, உனது இரண்டு தோழர்கள் அதை செய்யவில்லை அப்படின்னு ஒரே வார்த்தை சிம்பிளா முடிச்சிடற. அடுத்து உமர் அதற்கு என்ன பதில் சொல்கிறார் ரழியல்லாஹு அன்ஹு, ஹுமல் மர்ஆனி யுக்ததா பிஹிமா, அவர்கள்தான் அந்த இரண்டு மனிதர்கள், அவர்கள் பின்பற்றப்பட வேண்டியவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல என்ன இமாம் புகாரி சொல்ல வருகிறார்கள் என்றால், அபூபக்கர் ஒரு காரியத்தை செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு செயலையோ சொல்லையோ பார்த்து அதற்கு விளக்கமாகத்தான் செய்திருப்பார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே முஸ்லிம்களுக்கு தேவை இருந்து முஸ்லிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை உள்ளார உடைச்சி அதிலிருந்து அந்த கஜானாவை எடுக்கல, அதுக்கு பின்னாடி அபூபக்கர் ரழியல்லாஹுனுடைய காலத்தில் இன்னும் அதிகம் தேவை இருந்தது, அப்போது அபூபக்கரும் செய்யவில்லை ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப இது விஷயமா ரசூலுல்லாஹ்வுடைய முடிவு, காபத்துல்லா எப்படி உள்ளே இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான். அது அரசர்கள் தேவைக்கேற்ப உள்ளார தோன்றது உள்ளார புதைக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயலை வைத்து உறுதி செய்கிறார்கள். புரியுதுங்களா இல்லையா? அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் செயல அபூபக்கர் செயலன்னு சொன்னப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய நிலைப்பாடு என்ன? அப்படியே படிந்து விடுகிறார்கள். ஆம், அவர்கள் தான் பின்பற்றப்பட வேண்டியவர்கள். ஏதாவது விளக்கம் சொன்னாங்களா நம்மள மாதிரி? அது ரசூலுல்லாஹ்க்கு ஒருவேளை அந்த பக்கம் சிந்தனை போயிருக்காது, அது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப பிஸியா இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்ப நம்ம தான் நமக்கு நிறைய நேரம் இருக்குது சும்மா தானே உட்கார்ந்துருக்கோம் தோண்டி எடுப்போம், இந்த மாதிரியான தலைவியல் எல்லாம் செய்யவே இல்லை, அப்படிப்பட்ட தலைவியலுக்கு போகவும் இல்லை. ஒரே வார்த்தை தான், ரசூலுல்லாஹ் செய்யல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் செய்யல ரழியல்லாஹு முடிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து தீனை புரிவதில் அபூபக்கருடைய செயலையும் சஹாபாக்கள் துணை நாடினார்கள். காரணம் என்னவென்றால், ஒருவேளை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹோடு நெருக்கமாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை அவர்கள் கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம், செய்திருக்கலாம். நிறைய ஆதாரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போய் அடக்கம் பண்றதுல சஹாபாக்களுக்கு பிரச்சனை? யார் தீர்த்து வைத்தார்கள்? யார் தீர்த்து வைத்தார்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. ஒரே வார்த்தை சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கேதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று. எல்லாம் முடிஞ்சு. சரி, இப்ப ஆடைய கழட்டி குளிப்பாட்டுறதா, வேற ஆடையை போத்தி குளிப்பாட்டுறதா, எப்படி குளிப்பாட்டுறது? சொன்னார்கள் நபிமார்களின் ஆடை களையப்படாது. முடிஞ்சு, பதில் முடிஞ்சு. இந்த பக்கம் கிலாபத்துடைய பிரச்சனை, யார ஹலீஃபா வாக்குறதுன்னு சொல்லி அன்சாரிகள் இல்லையா முஹாஜிர்கள் இல்லையா? அபூபக்கர் ஒரே வார்த்தை சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அய்மத்து மின் குரைஷ், இமாம் ஹலீஃபா குரைஷிகள் இருக்கணும்னு சொல்லி முடிஞ்சு பிரச்சனை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் அபூபக்கருக்கு தீனிலே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதுக்கு பின்னாடி சில ஹதீஸ்களும் இருக்கிறது, இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார்கள். ஏன் பாடம் வைக்கும், பாடத்தின் தலைப்பு வைக்கும் போது என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதுன்னு தலைப்பு வச்சுட்டு உள்ளார வரும் பொழுது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை வைக்கிறார்கள். அந்த கூற்றுல எப்படி வருது? ஹுமல் மர்ஆனி யுக்ததா பிஹிமா, ஆம், அவர்கள்தான் அந்த ரெண்டு மனிதர்கள், பின்பற்றப்பட வேண்டியவர்கள். தலைப்புல எப்படி வருது? ரசூலுல்லாஹ் வருது. ஹதீஸ் சம்பவத்துக்குள்ளார எப்படி வருது? ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சேர்ந்து வர்றாங்க. அப்ப இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறார்கள் சஹாபாக்களிடமிருந்து, அதிலும் குறிப்பாக அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி போன்ற குலஃபாக்களிடமிருந்து தீனை பிரித்து பார்க்க முடியாது. அப்படி பிரித்து விளங்க நினைத்தால் குழப்பம் ஏற்பட்டுவிடும். சுன்னத்தை பின்பற்றுவது என்பது சஹாபாக்களின் கூற்றை ஏற்பதற்கு தடையாக ஆகாது, சஹாபாக்களின் கூற்றுகளை ஏற்பது சுன்னத்தை பின்பற்றுவதற்கு முரண்பட்டதாகும் ஆகாது.
அதாங்க கடைசியில் சொன்னீங்களா, அந்த ரெண்டு வரியாக தான் நினைவுகள். சஹாபாக்களை பின்பற்றுவது சுன்னாவை பின்பற்றுவதற்கும் முரணாக ஆகாது. புரியுதுங்களா? சுன்னத்தை பின்பற்றுவது என்பது சஹாபாக்களின் கூற்றுகளை ஏற்பதற்கு தடையாக ஆகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனி நமக்கு புரிய வைப்பானாக. மன இச்சைகளில் இருந்தும் குழப்பங்களில் இருந்தும் தவறான முரண்பாடான சிந்தனைகளில் இருந்து செயல்களில் இருந்து கொள்கைகளில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. நேரான வழியிலே நிலைத்திருக்க செய்து நேரான வழியிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது மரணத்தை ஏற்படுத்துவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.